الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقانه المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وأطيعوا الله والرسول لعلكم ترحمون، وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين، الذين ينفقون في السراء والضراء والقاظمين الغيظ والعافين عن الناس، والله يحب المحسنين. صدق الله مولانا العلي العظيم. عن ابي هريره رضي الله عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال: بادروا بالاعمال الصالحه فستكون فتن كقطع الليل المظلم، يصبح الرجل مؤمنا ويمسي كافرا، ويمسي مؤمنا ويصبح كافرا، يبيع دينه بعرض من الدنيا. رواه مسلم او كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சஹம் அல்ஹம்துலில்லாஹ். சலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வீடேற்றமும் இவ்வையகத்திலே அருள் புலம்பாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் கோமான் சர்தாரே துஆலம் சாந்தி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், நல்ல மக்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று கோரியதன் பின்னால், நாட்களுக்கெல்லாம் நியாயமான வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாளிகையில் ஏதிகாபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, எனது அருமை இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமது வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எமக்கு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை முற்றாக தவிர்த்து விட்டகர்ந்து வாழுமாறு எமக்கு எச்சரிக்கை பணித்திருக்கின்றானோ அந்த விடயங்களை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு மேலாலே படைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த சமூகமாக இந்த மனித சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல நிலைமைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். உலகத்திலே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நிலைமைகள் மாறக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி சொல்லி குர்ஆனிலே வலியுறுத்தி சொல்கின்றார். உலகத்திலே நிலைமைகள் மாறக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மனிதன் படைத்தவனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மறந்து விடாமல் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்றார். குர்ஆனிலே அல்லாஹ்வு தஆலா குறிப்பிடுகின்றான், வஅதீஉல்லாஹா வர்ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன். உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு வாழ்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நீங்கள் அமைத்துக் கொண்டால், லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்கள் மீது ரஹ்மானாகிய அல்லாஹ் அவனுடைய அருளை உங்கள் மீது சொரியக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, உலகத்திலே வாழக்கூடிய நீங்கள் உங்களை அறியாமல் சில தவறுகளை பாவங்களை நீங்கள் நிகழ்த்தி விடுவீர்கள். எனவே அப்படியான சந்தர்ப்பம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ரப்பின் பக்கம் மக்ஸிரத்தை முன்வைத்து அந்த மன்னிப்பின் பக்கம் பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பாவம் செய்து அந்த பாவத்துக்குரிய மன்னிப்பையும் இறைவனிடத்திலே நீங்கள் வேண்டினால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு நீங்கள் ஆகிராவின் பக்கம் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உயர்தரமான சுவர்க்கத்தை அவன் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த சுவர்க்கம் இருக்கிறது, அதனுடைய அகலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் காட்டுகின்றான். வானம் பூமியினுடைய அளவுகளை விட அதிகமானதாக இருக்கும். உண்மையான விரை விசுவாசிகளுக்காக வேண்டி வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வகுமதியை தயார் செய்து வைத்திருக்கின்றார். இந்த மக்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள், இறை விசுவாசிகள். இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல்லர்ரா, அவர்கள் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அதே போல தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் தனக்கு உலகத்திலே வரக்கூடிய ஃபித்னாக்கள் மூலமாக சோதனைகள் மூலமாக வரக்கூடிய கஷ்டமான நிலைமைகளிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் நல்ல விடயங்களுக்காக வேண்டி அவர்கள் செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். சோதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அவர்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுக்கு உலக வாழ்க்கையிலே சோதனைகள் பிரச்சனைகள் எப்படி வந்து கொண்டிருக்கும்? உதாரணம் சொன்னார்கள், கடலுடைய அலை எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக கடலுடைய அலை வந்து கொண்டிருக்கிறதோ அதே போல உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் உலகத்திலே வந்து கொண்டிருக்கும் என்பதை ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சோதனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலும் இந்த மனிதனுடைய கஷ்டமான மகிழ்ச்சியான இந்த எல்லா நிலைமைகளிலும் இந்த நல்ல மக்கள் இறை விசுவாசிகள் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நல்ல காரியங்களுக்காக வேண்டி அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள். இரண்டாவது அவர்களுடைய பண்பு, கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆத்திரம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை அடக்கி நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். மற்றும் ஒரு சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகின்றான், மக்களுடைய புறத்தில் இருந்து அவர்களுக்கு எதிராக என்ன நிலைமைகள் என்ன செயல்பாடுகள் வருகிறதோ அந்த செயல்பாடுகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது இவருக்கு பாதகமான நிலைமையில இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் அதை அவர்கள் மன்னித்து விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான உபகாரமான முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, உலக வாழ்க்கை அது ஒரு சோதனை களமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கையிலே சோதனை வந்து கொண்டே இருக்கும். பிச்சினாக்கள் குழப்பங்கள் உலகத்திலே வந்து கொண்டே இருக்கும். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபாலுடைய மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அலிஃப் லாம் மீம் ஹஸிபன் நாஸ் வயத்ரகு அய் யகூலு ஆமன்னா வஹும் லா யஸ்தனூன். அலிஃப் லாம் மீம் இந்த மூன்று எழுத்துக்களுக்கு ஏராளமான முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அலிஃப் லாம் மீம் என்ற இந்த மூன்று வார்த்தைகளையும் குர்ஆனிலே பொதுவாக பார்க்கின்றோம். சில இடங்களிலே யாசீன் என்று வருகிறது, சில இடங்களிலே ஹாமீம் என்று வருகிறது. இப்படி வரக்கூடிய இந்த ஒற்றைப்படையான தனித்தனி எழுத்துக்களாக வரக்கூடிய இவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தி இருக்கிறார். இதற்கு ஏகோபித்த முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய அர்த்தம், வல்லாஹு அஅலமு பிமுராதி, இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் மாத்திரம்தான் அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில உபசிரியங்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மூன்று எழுத்துக்கள் வரக்கூடிய இப்படியான ஒற்றை இலக்கு ஒற்றை எழுத்துக்கள் வரக்கூடியவற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்துக்காக வந்து பயன்படுத்துகின்றார். அலிஃப் லாம் மீம் அஹ்சிபன் நாஸ் வ யத்ரகு, இந்த மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வெறுமனே அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதாக சொல்லிவிட்டு நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் அப்படியே சும்மா நாங்கள் விட்டுவிடப்படுவோம், எங்களுடைய நிலைமைகளிலே நாங்கள் இருந்து கொண்டே இருப்போம் என்று இவர்கள் கருதி கொண்டிருக்கின்றார்களா? வஹும்லா யுஃப்தனூன், இவர்களுக்கு பிதுனாக்கள் சோதனைகள் வராது என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா? இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், உங்களுக்கு முன்னால் வந்தவர்கள் அவர்களை நாங்கள் பல பித்னாக்களை பல குழப்பங்களை சோதனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி நாங்கள் அந்த சோதனைகளிலே அவர்களை நாங்கள் சிக்க வைத்தோம். அந்த சோதனைகளை ஏற்படுத்தி இந்த சோதனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவர்கள் உண்மையாளர்களாக எவர்கள் பொய்யர்களாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். வலையாளவன் அல்லாஹ் உள்ளதீன சதப்பு வலையாளவன் அல் காதிபீன், இந்த பிச்சினாக்கள் ஃபசாதுகள் உலகத்தில் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் எவர்கள் பொய்ப்படுத்தினார்கள் என்பதை நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஃபித்னாக்களுடைய விடயத்தில் சொன்னார்கள், மா யஸாலுல் பலா பில் முஃமினி வல் முஃமினா, உண்மையான இறை விசுவாசிகள் அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார். அதிலே மூன்று விடயங்களை ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஃபீ நஃப்ஸி வ வலதி வ மாலி, அவர்களுடைய உயிர் ரீதியான சோதனைகளும் உயிர்கள் சாவு கொள்ளப்படுவது அதிகமான மௌத்துகள் மரணங்கள் ஏற்படுவது இதன் மூலமாகவும் அவர்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கும். வவலதி, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய குழந்தை செல்வங்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களும் ஒரு சோதனைகளாக அவர்களுக்கு மாறுவார்கள். ஒமாலி, மேலும் அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய சம்பாத்தியம் அவர்களுடைய சொத்து செல்வங்கள் இவைகளும் அவர்களுக்கு ஒரு சோதனையாக அமையும். எதுவரைக்கும் ஹத்தா யல்கல்லாஹு தஆலா, அல்லாஹ்வை இவர்கள் சந்திக்கும் வரைக்கும் இந்த சோதனைகள் அவர்களை வந்து கொண்டே இருக்கும் என்பதாக அன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமா அலைஹி ஹதீஆ, இவர்களிடத்திலே எந்த தவறும் எந்த குற்றமும் இருக்காது, ஆனால் அவர்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் அந்த உயிர்கள் மூலமாக குழந்தைகள் மூலமாக அவர்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த சோதனைகள் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அழகான முறையில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்தார்கள். மூமினுடைய வாழ்க்கை அவனுடைய ஈமான் உறுதியானது இந்த சோதனைகள் ஃபித்னாக்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் உண்மையான மூமின் எப்படி நடந்து கொள்வான். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸுஹைப் இப்னு ஸினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், உண்மையான இறை விசுவாசியினுடைய ஒவ்வொரு காரியங்களும் ஆச்சரியமானதாக வியக்கத்தக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு செயற்பாடும் ஒவ்வொரு அங்க அசைவும் லஹு கைர், அந்த முஃமினுக்கு சிறப்பானதாக ஹைரானதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஹைராக அமையும், இந்த சிறப்பானதாக ஹைரானதாக எல்லா காரியங்களும் அமைவது ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது இறை விசுவாசிகளுக்கு மூமின்களுக்கு மாத்திரம்தான் ஏற்படக்கூடியது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் அஸாபத்துஹு ஸர்ரா, ஒரு நிலைமை வருகிறது அவருக்கு ஒரு நிலைமை வருகிறது. அந்த நிலைமை அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய சந்தோஷகரமான ஒரு நிலைமையாக அமைந்திருக்கிறது. அந்த சந்தோஷமான நிலைமை வந்தாலும் இந்த மூமின் செய்யக்கூடிய அவனுடைய காரியம் என்ன? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். அது அந்த நன்றி செலுத்துவது அவருக்கு ஹைராக, அவருக்கு நலவாக இருக்கும். மேலும் சொன்னார்கள், ஒரு கஷ்டமான, ஒரு சோதனையான, ஒரு தீங்கான ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. இந்த கஷ்டமான சந்தர்ப்பம் வந்த நேரத்திலேயும் பொறுமை செய்து கொள்கின்றார், கஷ்டத்தை சகித்துக் கொள்கின்றார். அந்த சபர், அவர் செய்யக்கூடிய பொறுமை, அவர் சகித்துக் கொள்ளக்கூடியது, அது அவருக்கு அந்த மோமினுக்கு ஹைராக அமையும் என்பதாக சொன்னார்கள். இதற்கு உதாரணமாகத்தான் ஹதீஸ்களுடைய ரிவாயத்திலே ஒரு சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தைகள், பிள்ளைகள், அவைகள் ஒரு சோதனையாக அமையும் என்பதாக சொன்னார்கள். அப்படியான ஒரு சோதனை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு நாயக சோழர் அவர்களுக்கு, ஒரு சஹாபிக்கு ஏற்படுகிறது. ஹஜரத் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு இந்த ரிவாயத்தை பதிவு செய்கின்றார்கள். ஹஜரத் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்திருந்தான். அந்த குழந்தைக்கு அந்த நோய் தொடர்படியாக இருந்தது. இப்பொழுதும் பெற்றோர்கள் குழந்தை என்று சொன்னால் அது நோயாளியான குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது நோய் இல்லாத சுகதேகியான குழந்தையாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் மிக விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரதியல்லாஹுவர்களும் அதே போன்று அந்த குழந்தை மீது அன்புள்ளவர்களாக இருந்தார்கள். சொல்கின்றார்கள், யஸ்தகி, அந்த குழந்தை நோயுள்ள குழந்தையாக இருந்தது. இப்படியான சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரதியல்லாஹுவர்கள் ஒரு நாள் தினம் அந்த குழந்தை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குழந்தையை மனைவியிடத்திலே கொடுத்துவிட்டு அவர்கள் ஒரு தேவைக்காக வேண்டி பிரயாணத்திலே புறப்பட்டு வெளியிலே சென்று விட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் பிரயாணம் சென்றிருக்கின்றார்கள். பிரயாணத்திலே இருந்து திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த நேரத்திலே வைத்து அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அந்த குழந்தை மரணித்து விடுகின்றது. ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு திரும்பி வருகின்றார்கள். வந்த நேரத்திலே குழந்தையோடு மிகவும் அன்புள்ளவர்கள். வந்த உடனே முதலாவது அவர்கள் கேட்கின்றார்கள், மா ஃபஅல இப்னி, என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறது, அவருடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதாக தன்னுடைய மனைவி உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வினவுகின்றார்கள். மனைவி உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் குழந்தை மரணித்த செய்தியை கணவன் பிரயாணத்திலே இருந்து வருகின்றார், கணவன் ஒரு கஷ்டத்திலே இருந்து வருகின்றார், வந்தவுடன் உடனடியாக பதறி அடித்துக் கொண்டு குழந்தை இறந்துவிட்ட செய்தியை அந்த மனைவி சொல்லவில்லை. அந்த பெண்மணியும் உண்மையான இறை விசுவாசி உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தார். அவளுக்கு தெரியும் தன்னுடைய கணவர் வரக்கூடிய நிலைமை, அவர் அவரோடு எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவு அந்த பெண்மணிக்கு இருந்தது. இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை எமக்கு பல படிப்பினைகளை படித்து தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கின்றார்கள், மா ஃபஅல இப்னி, என்னுடைய குழந்தை எப்படி இருக்கிறது என்பதாக கேட்கின்றார்கள். கேட்ட சந்தர்ப்பத்திலே உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஹுவ அஸ்கனு மா கான், அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த குழந்தை மிக அமைதியாக, மிக நிம்மதியாக இருந்த நிலைமையை விட மிக நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அவர்களுடைய அர்த்தம் என்ன? அந்த குழந்தை மரணித்து உயர்தரமான நிலைமையிலே இருக்கிறது. இதைத்தான் அவர்கள் நாடிய வண்ணமாக குழந்தை மரணித்த செய்தியை சொல்லாமல் தன்னுடைய கணவனுடைய உள்ளமும் புண்படாத வண்ணம் மிக நிதானமான முறையிலே இந்த விடயத்தை எடுத்து வைக்கிறார்கள். இதை கேட்டவுடன் கணவனுடைய உள்ளம் திருப்தி அடைகிறது. ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அவர்களுக்கு இரவு சாப்பாட்டை எடுத்து வைக்கிறார்கள். ஃபகர்ரபத் இலைஹில் ஆஷா, இரவு சாப்பாட்டை எடுத்து வைக்கிறார்கள். எடுத்து வைத்து இருவருமாக ஆஷா, இருவரும் இரவு சாப்பாட்டை சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால் அந்த இரவு இருவருமாக அந்த இரவு இரவு கூடுகின்றார்கள், உடலுறவிலே ஈடுபடுகின்றார்கள். அவர்கள் இருவரும் அவர்களுடைய உறவை முடித்துக் கொண்டதன் பின்னால் இந்த நேரத்திலே மனைவி உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், யா அபா தல்ஹா, அபூ தல்ஹாவே, லவ் அன்ன கௌமன் ஆறு ஆரியத்தஹும், ஒரு கூட்டத்தார்கள் அவர்கள் ஒரு இரவலாக ஒரு பொருளை எங்களிடத்திலே தந்திருக்கின்றார்கள், தந்திருக்கிறார்கள், இதை இரவலாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தந்துவிட்டு அவர்களுடைய அந்த இரவலாக தந்த பொருளை மீண்டும் அவர்கள் எங்களிடத்திலே கேட்டால் அலகும் ஐயம் நவுஹா, நாங்கள் அதை கொடுக்காமல் தடுப்பதா அல்லது கேட்டால் கொடுப்பதா என்பதாக கேட்கிறார்கள். இதை கேட்டவுடன் அபூ தல்ஹா ரதியல்லாஹு சொல்கின்றார்கள், அவர்கள் சொல்கின்றார்கள், இல்லை, அப்படி இல்லை, அவர்கள் இரவலாக தந்ததை எங்களிடத்திலே கேட்டால் அதனை நாங்கள் கொடுத்துவிட வேண்டும் என்று சொன்னவுடன் இப்பொழுது உம்மு சுலைம் ரதியல்லாஹு சொல்கின்றார்கள், உங்களுடைய மகனுடைய விடயத்திலே நீங்கள் பொறுமையை கையாளுங்கள், அவருடைய விடயத்திலே நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள், அவருடைய நிலைமை இவ்வாறு இருக்கிறது என்பதாக சொல்கின்றார்கள். கேட்டவுடன் ஹசரத் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு மனவேதனையாக இருந்தது, தன்னுடைய குழந்தை மரணித்து விட்டது. இப்படியான சந்தர்ப்பத்தில் இது ஒரு சோதனை அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த நிலைமையை ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று எடுத்து சொல்கின்றார்கள். அவர்கள் இந்த விடயத்தை சொன்னவுடன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், அர்ரஸ்துமுல் லைலா, நீங்கள் இருவரும் இன்றிரவு ஒன்று கூடினீர்களா என்பதாக கேட்கின்றார்கள். ஹதரத் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாம் யா ரசூலுல்லாஹ், ஆம், நாங்கள் இன்றிரவு நாங்கள் கணவன் மனைவியாக ஒன்று கூடியிருந்தோம் என்பதாக சொல்கிறார்கள். சொன்னவுடன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்மா பாரிக் லஹுமா, அல்லாஹு தஆலா உங்கள் இருவர்களுக்கும் பரக்கத்து செய்வானாக. வஃபி ரிவாயத்தின் இன்னும் ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கின்றது, பாரக்கல்லாஹு லகுமா ஃபீ லைலத்திக்குமா, அல்லாஹு தஆலா உங்கள் இருவருடைய இந்த இரவிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று துஆ செய்தார்கள். ஒரு சோதனையினுடைய கட்டம் வருகிறது, அதற்கு பின்னாலே அவர்கள் அந்த சோதனையிலே சகித்துக் கொண்டார்கள், பொறுமை செய்தார்கள், அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது, நபியினுடைய துஆ அவர்களுக்கு கிடைக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சகோதரர்களே, இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்யக்கூடிய அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இரவு கூடிய கூட்டத்தில் அவர்களுடைய கட்பத்திலே தரித்த குழந்தையினுடைய பரக்கத்தை சொல்கின்றார்கள். அவர்கள் அந்த இரவு கூடினார்கள், அந்த கூடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய கருவிலே ஒரு குழந்தை தரிக்கின்றது, நபியார்களுடைய துவாவும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இதனால் பின்னாலே பவலகத் உலாமன் ஒரு ஆண் குழந்தையை உம்மு சுலைம் ரதியல்லாஹு அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுத்த சந்தர்ப்பத்தில் இந்த செய்தி அபூ தல்ஹா ரதியல்லாஹு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அதற்கு பின்னாலே அந்த குழந்தையை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எடுத்து சென்றார்கள். இந்த குழந்தையை எடுத்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னோடு சில ஈத்தம் பணங்களையும் எடுத்துக் கொண்டு சென்றார்கள். சென்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த குழந்தையை கொடுக்கின்றார்கள். கொடுத்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கின்றார்கள், உங்களிடத்திலே இந்த குழந்தையோடு ஏதாவது இருக்கிறதா என்பதாக கேட்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நாம் தமராத்துன், சில ஈத்தம்பழங்கள் இருக்கிறது யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்கின்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈத்தம்பழங்களை எடுத்தார்கள், அதனை தன்னுடைய நாவிலே வைத்து லேசாக தன்னுடைய எச்சிலின் மூலமாக நனைத்து அந்த ஈட்டம்பழத்தை மிருதுவாக்கினார்கள். மிருதுவாக்கி எடுத்து அதை தன்னுடைய வாயில இருந்து எடுத்து பஜாலஹாபி அந்த ஈட்டப்புலங்களை அந்த குழந்தையினுடைய வாயிலே வைத்து விட்டார்கள். இதற்குத்தான் இஸ்லாமிய சரியத் சொல்கிறது அத்தஹ்லீக் என்பதாக சொல்கின்றது. குழந்தை பிறந்தவுடன் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நாங்கள் அனைவர்களும் அறிந்திருக்க வேண்டிய விடயம், முதலாவது அந்த குழந்தையினுடைய வலது காதிலே அதானும், இரண்டாவது அந்த குழந்தையினுடைய இடது காதிலே எகாமத்தும் சொல்ல வேண்டும். அதற்கு பின்னாலே அந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்களில் மூத்தவர்கள் அல்லது நல்ல மக்கள் சாலிஹானவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுடைய கையினாலே அந்த குழந்தையினுடைய அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு இனிப்பை அந்த குழந்தையினுடைய நாக்கிலே வைத்து விடுவது, தேன் அல்லது இந்த ஈத்தம்பளம் ஏதாவது ஒன்றை வைத்து விடுவது, இதுதான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு முறையாக, ஒரு சுன்னத்தான வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குழந்தைக்கு செய்தார்கள். செய்துவிட்டு இதை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தையை சொல்கின்றார்கள், ஹன்னகஹு, அந்த குழந்தைக்கு ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹ்னீக் செய்தார்கள். தஹ்னீக் என்பது இந்த ஒரு இனிப்பை அந்த குழந்தையினுடைய நாவிலே வைப்பதற்கு பாவிக்கக்கூடிய வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தைக்கு அப்துல்லா என்பதாக பெயர் வைத்தார்கள். இவனு உயினா இந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடியவர்களிலே வரக்கூடிய ஒரு ராவி, ஒரு அறிவிப்பாளர் அவர்கள் சொல்கின்றார்கள், அன்சார், அன்சாரிகளில் இருந்தும் ஒரு மனிதர் சொன்னார், நான் பின்னாலே வந்த காலத்திலே 9 குழந்தைகளை நான் பார்த்தேன். அந்த 9 குழந்தைகளும் குல்லுஹும் கத் கரஉல் குர்ஆன், அவர்கள் 9 பேரும் குர்ஆனை மனனமிட்ட ஹாரிகளாக, ஹாஃபிழ்களாக அந்த 9 குழந்தைகளும் இருந்தார்கள். இவர்கள் 9 பேரும் யார்? மின் அவுலாதி அப்துல்லாஹில் மௌலூத், அந்த அப்துல்லா என்று பிறந்த குழந்தையின் மூலமாக அந்த குழந்தையினுடைய சந்ததியிலே வந்த குழந்தைகள் தான் அந்த 9 ஹாபில்களும் அந்த 9 காரிகளும் என்பதாக ஹஜரத் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு சோதனையுடைய சந்தர்ப்பத்தில் பொறுமை செய்கின்றார்கள். அல்லாஹ் சோதனையிலிருந்து அவர்களுக்கு பெரிய ஒரு பழக்கத்தை நபியினுடைய வாயில இருந்து அல்லாஹ் வெளிப்படுத்தி அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களுக்கு உலக வாழ்க்கையிலே சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே இப்படியான குழப்பங்கள் கியாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே வரும். மக்கள் மத்தியிலே ஒரு காலம் வரும், அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனி, தன்னுடைய மார்க்கத்திலே சரியாத்தினுடைய கடமைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து பொறுமையோடு கடைபிடித்து நடக்கக்கூடியவர், அவர் எப்படி நடந்து கொள்வார் என்று சொன்னால், தன்னுடைய உள்ளம் கையிலே நெருப்பு தணலை வைத்துக் கொள்வது அவருக்கு எவ்வளவு சிரமமானதாக இருக்குமோ அப்படி சிரமமாக இருக்கும். உண்மையான தீனின் பிரகாரம், மார்க்கத்தின் பிரகாரம் அவர் வாழ்வது அவருக்கு ஒரு சிரமமான காரியமாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். அப்படியான சோதனைகள் ஃபித்னாக்கள் உலகத்திலே வரும் என்பதை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக இந்த ஹதீஸிலே சொல்லிக் காட்டினார்கள். மேலும் சொன்னார்கள், உலகத்திலே குழப்பங்கள் வரும், ஃபித்னாக்கள் வரும், இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய ஆத்மா எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அப்படியான அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன், இந்த உலகம் சென்று விடாது, ஒரு மனிதர் என்ன செய்வார், மக்காவின் பக்கம் கபரிஸ்தானத்தின் பக்கமாக அவர் செல்வார் என்று அவர் அந்த கபரிலே உருண்டு பிறண்டு கொண்டிருப்பார். வயக்கோல் மேலும் சொல்வார், எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, நச்சமே, நான் இந்த கபர் வாசியாக இந்த கபரிலே தூங்கிக் கொண்டிருக்கிறாரே, இவருடைய ஸ்தானத்திலே நானும் தூங்கிக் கொண்டிருக்க கூடாதா என்று அவர் சொல்வார். ஏன் உலகத்தில் அவ்வளவு குழப்பங்கள், பசாதுகள், பித்னாக்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும்? இதை தாங்க முடியாமல் அவர் அந்த கபரிலே சென்று உருளுவார் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இதை சொல்லுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் அப்படி அந்த கபரிலே சென்று உருண்டு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது, ஒருவேளை அவருக்கு ஏதாவது கடன் சுமைகள் இருக்குமோ என்றிருந்தால் சொன்னார்கள், அவருக்கு எந்த கடன் சுமையும் கிடையாது, ஆனால் இல்லல்லோ உலகத்திலே ஏற்பட்ட சோதனைகள் தான் இதற்குரிய காரணம் என்பதாக சொன்னார்கள். பெரியமான அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனது அருமை இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய விடயத்திலே முந்திக் கொள்ளுங்கள். ஏழு காரியங்களை நீங்கள் நல்ல காரியங்களை செய்து கொள்ளுங்கள். ஏழு நிலைமைகளை ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்திலே கயாமத்துக்கு நெருக்கமான காலத்தில் இந்த ஏழு நிலைமைகள் வரும். அந்த நிலைமைகளை நீங்கள் நிச்சயமாக சந்திப்பீர்கள். அதிலே சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு வறுமை நிலைமை ஏற்படும், வறுமையான நிலைமை வரும். அந்த நிலைமை வந்துவிட்டது என்று சொன்னால் அது உங்களை மறதியிலே ஆழ்த்திவிடும் என்பதாக சொன்னார்கள். வறுமை வருகிறது, அந்த வறுமையின் காரணமாக அந்த வறுமை உங்களை மறதியிலே ஆழ்த்திவிடும். மனிதனுடைய சுபாவம், அல்லாஹ் சோதனை ஏற்படுத்தி அவருக்கு வறுமை நிலைமை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மனிதன் சொல்வான், அல்லாஹ் எனக்குத்தான சோதனைகளை தர வேண்டும், அல்லாஹ் என்னைத்தான சோதிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வை மறந்து கதைக்கக்கூடியவனாக இருப்பான். அது மாத்திரமல்ல, நிலைமைகளே மாற்றம் வருகிறது. இந்த வறுமையின் காரணமாக மனிதன் சொல்லக்கூடியவனாக இருப்பான், எனக்கு அல்லாஹ் எதைத்தான் தந்திருக்கிறான் என்பதாக தன்னை படைத்த ரப்பை மறந்து கதைக்கக்கூடிய நிலைமைக்கு அவனுடைய வறுமை அவனை தள்ளிவிடும். இதனாலே தான் சொன்னார்கள், அந்த மனிதனை மறதியிலே ஆழ்த்தக்கூடிய ஒரு வறுமையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், செல்வம் அதிகரித்து அல்லாஹ் தஆலா செல்வத்தை உங்களுக்கு தருவார். அந்த செல்வம் எப்படியானதாக இருக்கும்? அந்த செல்வத்தின் காரணமாக இவருக்கு கிடைத்த அல்லாஹ்வுடைய ஒரு அருள், இவருக்கு கிடைத்திருப்பது அந்த பொருளாதாரம், இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய செல்வம், இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள் பாக்கியமாக இருக்கும். ஆனால் அந்த செல்வத்தின் மூலமாக இவர் அந்த செல்வம் என்ன செய்யும்? இவரை அநீதம் விளைக்க தூண்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அந்த செல்வத்தின் மூலமாக இவர் நல்ல வடிவங்களை சிந்திக்க மாட்டார். அந்த பணமும் அந்த பொருளாதாரமும் இவரை மோசமான அநியாயமான காரியங்களை செய்வதற்காக வேண்டி தூண்டிக் கொண்டே இருக்கும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஏராளமான பிரச்சனைகள், அதிகமான வழக்குகள், அவைகளுக்காக வேண்டி செலவழிக்கப்படக்கூடிய செலவுகள் பார்க்கிறோம். பொருளாதாரத்தை கட்டி வைத்துக் கொண்டு அநியாயமான முறையிலே சில வழக்குகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக வேண்டி தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உங்களுக்கு செல்வம் வரும், அந்த செல்வம் உங்களை அநியாயம் அநீதி இழைக்க தூண்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அப்படியான செல்வம் வரக்கூடிய ஒரு காலத்தையும் நீங்கள் எதிர்பாருங்கள். மூன்றாவது சொன்னார்கள், ஒரு நோயுடைய சந்தர்ப்பம் வரும். அந்த நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அது உடலிலே முஃப்திதா பல கடுவிகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இதற்கு உதாரணம் பார்க்கிறோம், இன்று ஏற்படக்கூடிய நோய்கள், புது புது நோய்கள், வித்தியாசமான நோய்கள், இதற்கு முன்னாலே நாங்கள் கேட்டுகாத நோய்கள் எல்லாம் இன்று எமது சமூகத்துக்கு மத்தியிலே பரவி கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நோயினுடைய கடுவிகளை பார்க்கிறோம், அது பலவிதமான உடலிலே பல கடுவிகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான்காவது சொன்னார்கள், நீங்கள் ஒரு முதுமையை எதிர்பாருங்கள். அந்த முதுமை வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இளமை துடிப்போடு இளமையிலே இருந்து கொண்டிருப்பார்கள். அதற்கு பின்னாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே முதுமை வர ஆரம்பித்துவிடும். அந்த முதுமை வந்துவிட்டது என்று சொன்னால் முஃப்திதா அவருடைய பேச்சிலே சிந்தனையிலே பலவீனம் ஏற்படுவதை காணலாம். பார்க்கிறோம், சில விஷயங்களை பேசுவார்கள், வயது போனவர்கள், சில வயோதிபர்கள் பேசுவார்கள், சொல்வார்கள். ஆரம்பத்தில் இவர் கதைத்தது போல இல்லை, பழைய விஷயங்கள் எல்லாம் இவர் மறந்து விட்டாரு, முன்னே மாதிரி இவரால் இயங்க இயலாது, இப்படியான வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் சொல்ல பார்க்கலாம். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த முதுமை ஒன்று வரும், இந்த முதுமையை பற்றி முஹத்தீன்கள் ஹதீஸ்களை விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். இந்த முதுமை என்பது 60-70 வயதை தாண்டித்தான் வர வேண்டும் என்பது நிபந்தனை கிடையாது. தோட்டத்திலே இருப்பார் இளமையிலே, அல்லாஹ் அந்த முதுமையை அவருக்கு ஏற்படுத்தி இருப்பார். இப்படியான ஒரு முதுமை வந்துவிடும், வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த இளமையான வயதிலே அவர் சொல்வார், முன்னைய மாதிரி இயங்க இயலாம இருக்குதே, முன்னைய மாதிரி செயல்பட இயலாம இருக்குது, முன்னைய மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் பெற்றுக் கொள்ள இயலாம இருக்குது என்று அவருடைய வாயினாலே சொல்வார். இதை முஹாஜிரீன்கள் விளக்கமாக இந்த வார்த்தைக்கு சொல்லி வைக்கிறார்கள். ஐந்தாவது சொன்னார்கள், ஒரு மரணம் வரும், அந்த மரணம் மௌத்து எப்படி இருக்கும், முஜஹிஸா, அது விரைந்து வரக்கூடிய திடீர் மரணமாக இருக்கும். அந்த மரணம் எப்படி இருக்கும், விரைந்து வரக்கூடிய திடீர் மரணங்கள் இன்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாகனத்திலே சென்று கொண்டிருக்கின்றார், பாதை அழகாக இருக்கிறது, வாகனம் எதுவுமே இல்லை, இன்னும் கொஞ்சம் வேகமாக மிதித்து சென்றால் நன்றாக இருக்கும் என்று இவருடைய ஆசை தூண்டுகிறது, சட்டம் சொல்கிறது, நீ இத்தனை கிலோமீட்டருக்குள்ளேதான் செல்ல வேண்டும் என்று. ஆனால் ஆசை விடுவதில்லை, இவர் மிதித்துக் கொண்டிருக்கின்றார். இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய எக்ஸ்லேட்டர்ல இருந்து அவருடைய காலை உயர்த்தி விடுகின்றார்கள். இவரை அறியாமல் சென்று முன்னாலே வரக்கூடிய மரத்திலேயோ, முன்னால் இருக்கக்கூடிய மரத்திலேயோ அல்லது முன்னாலே வரக்கூடிய வாகனத்திலேயோ முட்டிக் கொள்கிறார். இது திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மரணம். நன்றாக பேசிக் கொண்டிருக்கின்றார், திடீரென்று நெஞ்சை பொத்துக்கொண்டார், அவருக்கு ஹார்ட் அட்டாக். இன்றைக்கு ஒவ்வொரு பெயர்களை வைத்திருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கயாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே இப்படியான சந்தர்ப்பம் வரும், எப்படி மரணம் வரும், அவருக்கு முஜிஹிஸா, விரைந்து வரக்கூடிய திடீர் மரணம் அவரை பிடித்துக் கொள்ளும் என்பதாக சொன்னார்கள். இதை சொல்லிவிட்டு ஆறாவது சொன்னார்கள், அவை தஜ்ஜால், நீங்கள் தஜ்ஜாலை பயந்து கொள்ளுங்கள், தஜ்ஜாலையும் நீங்கள் எதிர்பாருங்கள். தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள் எப்படி இருக்கும், இந்த பூமிக்கு மேலாலே எதிர்பார்க்கக்கூடிய மறைமுகமான ஒரு விடயம் தான் அது, தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்பதாக சொன்னார்கள். இதை சொல்லிவிட்டு ஏழாவது ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளை நீங்கள் எதிர்பாருங்கள், அந்த கியாமத்துடைய நாள் அஜஹா வ அமர், அஜஹா வ அமர், அந்த கியாமத்துடைய நாள் அது முதலாவது கடினமானதாக இருக்கும், இரண்டாவது வ அமர் கஷப்பானதாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, தஜ்ஜாலுடைய ஃபித்னா உலகத்திலே மிகப்பெரிய ஃபித்னாவாக இருக்கும், மிகப்பெரிய ஈமானுடைய சோதனை, தஜ்ஜாலுடைய சோதனை. எவர்கள் உறுதியான ஈமானோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றார்களோ அவர்களால் மாத்திரம்தான் அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எப்படி, தனக்கு முன்னாலேயே சுவர்க்கத்தை கொண்டு வந்து காட்டுவான். தஜ்ஜால் சொல்வான், இதுதான் உனக்குரிய சொர்க்கம், நான் தான் உன்னுடைய ரப்பு என்பதாக சொல்வான். கண்ணியமான சகோதரர்களே, உண்மையான ஈமான் உள்ளவனுக்கு தெரியும், இவன் தஜ்ஜால், இவன் பொய்யன், இவன் தஜ்ஜால் என்பதை உண்மையான மோமினுக்கு தெரியும். ஆனால் அவன் நம்ப மாட்டான், இது உண்மையான சொர்க்கம் இல்லை என்பதை அவன் நம்புவான், உண்மையான சொர்க்கம் இல்லை என்பது அவனுக்கு உறுதியாக தெரியும். இதை சொல்லிக் கொண்டு அவன் அந்த சொர்க்கத்தை ஏற்க மாட்டான். இந்த மோமினானவனை பிடித்து, உண்மையானவனை பிடித்து அந்த தஜ்ஜால் அவனுடைய நரகத்திலே போடுவான். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தஜ்ஜால் உண்மையான மூமினை பிடித்து போடக்கூடிய தஜ்ஜாலுடைய நரகம் மூமினுக்கு சொர்க்கமாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். இன்னும் ஒருவன் தஜ்ஜாலை ஈமான் கொள்வான், தஜ்ஜால் காட்டக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஒருவன் ஈமான் கொள்வான், அவன் தஜ்ஜாலை நம்புவான். தஜ்ஜாலை பிடித்து என்ன செய்வான், அந்த தஜ்ஜால் தன்னுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய தஜ்ஜாலுடைய சொர்க்கத்திலே போடுவான். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுக்கு அங்கு சொர்க்கமாக இருக்காது, அது அவனுடைய நரகமாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னா எதிர்பார்க்கப்படக்கூடிய மறைவான செய்திகளே மிக மோசமானது என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இரண்டு விதமான பெரும் பாக்கியங்களை தந்திருக்கிறார். நபியர்கள் அதையும் தெளிவாக சொன்னார்கள், நியமத்தான் இரண்டு அல்லாஹ் அருள் பாக்கியங்களை ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். சீஹிமா கதீரம் என்னால், அந்த ரெண்டு விடயங்களிலேயும் அந்த ரெண்டு அருள்களிலேயும் அதிகமான மக்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டு விதமான நியமத்துகள், அந்த ரெண்டு விதமான அருள் பாக்கியங்களிலேயும் அதிகமான மக்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒன்றுதான் அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ், ஒன்று ஓய்வு, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஓய்வு, இரண்டாவது அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியம். இந்த ரெண்டும் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுத்த பெரிய நியமத். இதை உலகத்திலே மனிதன் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த ரெண்டும் ஒரு மனிதனுக்கு கொடுத்ததற்காக வேண்டி அல்லாஹ்வை இந்த அடியான் வணங்கி வழிபட வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெரியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சகோதரர்களே, ஃபித்னாக்கள் குழப்பங்கள் கியாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே வந்து கொண்டே இருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே உண்மையான ஈமான் இவர்களிடத்தில் இருக்கிறதோ அவர்களின் மூலமாகத்தான் இந்த ஃபித்னாக்கள்ல இருந்து பசாதுகளில் இருந்து தப்பிக்க முடியும். சொன்னார்கள், மக்கள் மத்தியில ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் மக்களுடைய நிலைமையை பற்றி சொன்னார்கள். உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னார்கள். இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள், இல்லஸ்மோ, வரும் பெயரளவிலே முஸ்லிம்களாக இருப்பார்கள். பெயரை பார்த்தால் நல்ல அழகான பெயர் வைத்திருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், முஹம்மத், நல்ல பெயர்களை வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் இஸ்லாத்துக்கு மாற்றமானதாக இருக்கும். பெயரளவிலே முஸ்லிம்களாக இருப்பார்கள். இதைத்தான் சொல்வார்கள், லேபல் முஸ்லிம்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில இஸ்லாத்தினுடைய கட்டளைகள், சரியத்தினுடைய கட்டளைகள், சரியத்தை எடுத்து நடப்பது அவர்களிடத்திலே ஒரு கடுகளவேனும் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்காது. இப்படியான ஒரு காலம் வரும். இரண்டாவது சொன்னார்கள், பண்ணப்பட்டிருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். சில சகோதரர்கள் வந்து கேட்பார்கள், நல்ல குவாலிட்டியான நல்ல குவாலிட்டி பேப்பர்ல பிரிண்ட் பண்ணினேன், நல்ல பெரிய எழுத்துள்ள குர்ஆன் இருந்தா தாங்கள் என்று சொல்லி கேட்பார்கள். ஆனால் இந்த குர்ஆனை எடுத்து நடக்கக்கூடியவர்கள், குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் மேற்குறைவாக இருப்பார்கள். பிரியமான சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், சமூக வலைதளம் பேஸ்புக் இன்று பாதிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகின்றது, உலகத்திலே 123 கோடி பேர் பேஸ்புக்கை பாவிக்கின்றார்கள். இந்த முகநூல் பாவனையிலே 123 பேர் இருக்கிறார்கள். பேஸ்புக் என்பது இது ஒரு சமூக வலைதளமாக இருந்தாலும் அதன் மூலமாக பிரயோசனமும் இருக்கின்றது, அதன் மூலமாக கடுதியும் இருக்கிறது. கடுதிகளை பார்த்தால் இந்த பேஸ்புக்கின் மூலமாக வரக்கூடிய கடுதிகள் மிக கூடுதலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் உண்மையான ஈமான் உள்ள ஒருவர் இந்த பேஸ்புக்கை உண்மையான ஈமானுடைய அடிப்படையில் பாவித்தால் அதை பாவிக்க முடியும். ஆனால் இந்த பேஸ்புக்கின் மூலமாக ஈமானை கலட்டக்கூடிய சந்தர்ப்பமும் இருந்து கொண்டிருக்கின்றது. பார்க்கின்றோம், எங்களுக்கு அயல் நாடு இந்தியாவிலே மாத்திரம் 10 கோடி மக்கள் பேஸ்புக்கிலே அக்கவுண்ட் தொடர்ந்து அவர்களுடைய கணக்கை தொடர்ந்து பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்மை காலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல், இந்த பேஸ்புக்கின் மூலமாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன, இந்த பேஸ்புக்கின் மூலமாக எமது முஸ்லிம் சகோதரிகளை நாங்கள் பாதுகாக்க தவறிவிட்டோம். இந்த பேஸ்புக்கை இன்று ஒவ்வொரு விதத்திலும் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மொபைலிலும் பயன்படுத்துகின்றார்கள், தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய டேப்லெட்டிலும் பாவிக்கின்றார்கள், லேப்டாப்பிலும் பாவிக்கின்றார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரிலும் பாவிக்கின்றார்கள். இதை பிள்ளை பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை வாங்கி கொடுத்தது பெற்றோர்களை தான். அந்த பிள்ளை பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை எந்த நிலைமையிலே அவர் பாவிக்கின்றார் என்பதை யாருமே நாங்கள் பரிசோதித்து செக் பண்ணி பார்ப்பது கிடையாது. வீட்டிலே பார்த்தால் நல்ல குடும்பம், காலியான குடும்பம், அமல் செய்யக்கூடிய நல்ல மக்கள் வாழக்கூடிய குடும்பம், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே மறைத்து வாழக்கூடிய அந்த பிள்ளை இந்த பேஸ்புக்கின் மூலமாக தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறது. யாரோடு ஊர் பேர் தெரியாதே, ஒரு பொய்யான முகவரி இடக்கூடிய ஒரு அன்னையில் உள்ள கணக்கு சொல்லுண்டது. இந்த 123 கோடி பேர் பாவிக்கக்கூடிய இந்த பேஸ்புக்கிலே, அதிலே அறவாசி பேர்கள், இந்த 123 கோடியிலேயும் அறவாசி பேர் பயன்படுத்துவது அவர்களுடைய சொந்த பெயர்ல இந்த பேஸ்புக்குடைய அக்கௌண்டை திறப்பது கிடையாது. பொய்யான பெயர்ல தொடர்ந்து மோசடிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே அதிகமாக கூடுதலாக மாற்றுவது யார்? வீட்டுக்குள்ளே மறைத்து வாழ வேண்டிய பெண்கள், வீட்டுக்குள்ளே இருந்து மறைக்கப்பட வேண்டியவர்கள், வீட்டுக்குள்ளே மறைந்துதான் இருக்கிறார்கள். ஆனால் காட்ட வேண்டியது எல்லாத்தையும் உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பம் தமிழ் பேக்ரவுண்டை பார்த்தால் நன்றாக இருக்கிறது, நல்ல குடும்பம், நல்ல பராமரிப்பு, எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அறையிலேதான் வைக்கப்பட்டிருக்கிறது, வளர்க்கப்படுகிறது. இந்த பேஸ்புக்கின் மூலமாக மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு மாறிக்கொண்டிருப்பதை அண்மை காலமாக நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, கயாமத்துக்கு நெருக்கமான காலத்தில் தன்னுடைய கையிலே ஈமானை பாதுகாப்பது தன்னுடைய கையிலே நெருப்பு தணலை வைத்திருப்பதை விட கடினம் என்று சொன்னார்களே. இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே, அண்மை காலமாக எமது தாய்நாட்டிலே 15 மரண சம்பவங்கள் இந்த பேஸ்புக்கின் மூலமாக ஏற்பட்டிருக்கின்றது. இந்த 15 சம்பவங்களிலேயும் ஏறக்குறைய 12 மரணங்கள் பெண் சகோதரிகள் மரணித்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் ஃபித்னாக்கள் கூடிக்கொண்டிருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, எமது சகோதரங்களை அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நாங்கள் மாற்ற வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா யபகா மினல் குர்ஆன் இல்லா ரஸ்மும். இந்த குர்ஆன் அது பிரிண்டிலே நல்ல அணுக்கல்ல எழுத்துக்களாக அவைகள் வரையப்பட்டதாக குர்ஆன் இருக்கும். குர்ஆனை எடுத்து நடக்கக்கூடியவர்கள், குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். இன்று பார்க்கிறோம் பள்ளிவாயில்களிலே ராக்கைகளிலே அழகாக குர்ஆன் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வக்து தொழுகைக்கு வருகிறோம், ஒரு ஆயத்தை ஓத வேண்டும் என்று எங்களுடைய உள்ளம் சொல்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே. மேலும் சொன்னார்கள், கயாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே மசாஜிதுஹும் ஆமிரா, பள்ளிவாயில்கள் அழகாக கட்டப்பட்டிருக்கும். பள்ளிவாயில்கள் போட்டி போட்டு அழகாக கட்டியிருப்பார்கள். வஹிய ஹராபு மினல் ஹுதா, அந்த பள்ளிவாயிலுக்குள்ளே ஹிதாயத்துடைய நல்ல பேச்சுக்கள் பேசப்படாது. அந்த பள்ளிவாயிலுக்குள்ளே நல்ல பேச்சுக்கள் பேசப்படாது. ஆனால் அந்த பள்ளிவாயில் ஹிதாயத்தை விட தூரமானதாக, மிக மோசமான இடமாக பள்ளிவாயில் மாறிவிடும் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியான காலகட்டத்திலேதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் நல்ல சமுதாயமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு தாய்மாருக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எமது சமுதாயத்தை அல்லாஹ்வின் பக்கம் இணைந்து அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய நல்ல சமூகமாக மாற்றுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எத்தனிக்க வேண்டும். அதற்காக வேண்டி எங்களுடைய அமல் விவாதத்துக்களை நாங்கள் சீராக்கி அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய ஒரு கூட்டமாக நாங்கள் அனைவர்களும் மாறுவோமாக. வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய அனைவர்களுடைய வாழ்க்கையையும் அவனுக்கு பொருத்தமான முறையிலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.